ஓம் சிவாய நமஸ்தே. சைவந்தா சார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது முதல் திருமுறையில் சில பாடல்கள். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.
நிடத்தணுகாதே காதினியில் பிறவாதே, சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய முதல் திருமுறையில் இருக்கிற சில அற்புத பதிகங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றேன் என்று நான் சொல்லவில்லை பார்த்தீங்களா? ஏன் அப்படி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியாதவர்கள் குறைச்சலா இருப்பாங்க, தெரிந்தவர்கள் மிகுதியாக இருப்பார்கள் தான் நான் எண்ணணும். அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். உங்களுக்கு நினைவூட்ட நினைவூட்ட இருக்கிறது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஏதோ கடவுளை மாத்திரம் பாடிவிட்டு சென்று விட்டார் என்று நாம் எண்ணுவதற்கு இல்லை. சில பொது தொண்டுகளும் சுவாமிகள் செய்திருக்கிறார்கள். அது திருவீழி மிடலை என்று ஒரு ஊருக்கு சென்றார் சுவாமி. அவரும் அப்பர் சுவாமிகளும் அப்பொழுது மிகுதியான பஞ்சம் இருந்த காலம், மனிதர்கள் உணவுக்கே சிரமமான நேரம். திருஞான சம்பந்தருடைய நோக்கம் என்ன? அவதாரத்தின் நோக்கம் சைவத்தை வாழ வைப்பதற்கு தான் தோன்றியவர். சரி, நமக்கு என்ன? யார் பட்னியாக இருந்தா நமக்கு என்ன? அவடு போய் சாமி கும்பிட்டு சங்கராசிவன் நம்ம போய வேண்டியதானே, அப்படித்தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம அதை பத்தி கவனிக்கிறோமா? என்ன ஏ கவனிக்கிறது? ஏதோ 1000 1000 தான் இல்லையா? ஆமா, திருஞான சம்பந்தர் என்ன நினைக்கிறார்? ஐயா, பாக்கி பேருக்கு போடாவிட்டாலும் இந்த சிவனடியார்களுக்காவது இந்த சோறு ஒழுங்கா போடணும் அப்படின்னு நினைக்கிறார். சாமி கிட்ட கேட்டார், சாமி காசு கொடுத்தார், படிக்காசு கொடுத்தார், இதை வச்சுக்கிட்டு நீ அடியார்களுக்கெல்லாம் சோறு போடும் அப்படின்னு. அடியார்களுக்கு சோறு போடுறதுக்காக சாமி காசு கொடுத்தார், பொற்காசு. திருவிழிமலையில கிழக்கு பக்கம் இருக்கிற பலிபீடத்துல ஒரு பொற்காசு, அதை திருஞாசமந்தர் எடுத்துக்க வேண்டியது. மேற்கு பக்கம் ஒரு காசு, அது நாவுக்கரசர் எடுத்துக்க வேண்டியது. ரெண்டு பேரும் ரெண்டு மடம் கட்டி அந்த ரெண்டு மடத்திலையும் அந்த சாப்பாடு போட்டிருக்கிறார்கள். ஆமா, இதுதான் பொது தொண்டு. அப்படி திருஞான சம்பந்தர் போட்ட போது இதுவரைக்கும் என்ன சொன்னார்கள்? திருஞான சம்பந்தருக்கு கொஞ்சம் செல்லாத காசை சிவன் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் வரையிலும் இப்ப நான் சொல்றது 2000 வரலின்னு வச்சுக்கோங்க. 2000 வரலி திருஞான சம்பந்தருக்கு கொஞ்சம் பழங்காசத்தான் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு கருதி விட்டார்கள். ஒருத்தர் நல்லா இதை ஆராய்ச்சி பண்ணி திருஞான சம்பந்தருக்கு இப்படி ஒரு செல்லாத காசை அல்லது ஒரு அழுக்கான காசை ஒரு வட்டம் கொடுத்து திருப்பக்கூடிய காசை கொடுத்திருப்பாரா சிவன் என்று எண்ணி பார்த்து இந்த சரித்திரத்தை நன்றாக அலசி பார்த்து விட்டு திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த காசு பழங்காசு அல்ல, செல்லாத காசு அல்ல. அதாவது நமக்கு அணா, ரெண்டணா, நாலணா, ஒரு ரூபாய், ஒரு ரூபாய்க்கு ஒரு அணாவுக்கு 6 பைசா, ஒரு ரூபாய்க்கு 16 அணா, ஒரு ரூபாய்க்கு 192 பைசா அப்படின்னு இருந்த வேலைதான் இந்த தசாம்சம் வந்தது. நயா பைசா, இந்த நயா பைசா வந்த போது ஒரு ஒரு அணாவுக்கு எத்தனை பைசா, இத எப்படி செல்ல வைக்கிறது எப்படின்னு ஒரு சின்ன தகராறுகள் படித்தவங்கள்ட்ட வந்திருக்க முடியாது இல்லையா. 190 பேருக்கு இந்த தகராறு வரத்தான் செய்தது அல்லவா. கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா அது நினைவுக்கு வரும் அல்லவா. இப்ப நமக்கு 10 பைசா, 5 பைசா, 50 பைசா, 25 பைசான்னு வந்து விட்டது. நமக்கு அது பழகி போச்சு. பழகாத போது நமக்கு அதுல ஒரு சிரமம் இருந்தது உங்களுக்கு நினைவுல இருக்கும் அல்லவா. ஆமா, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டார், சின்ன திருஞான சம்பந்தருக்கு புது காசை கொடுத்து விட்டான் இந்த தசாம்சம் மாதிரி. அப்ப என்ன பண்ணினா இந்த கடைக்காரன்னா, என்னடா அந்த காது புதுசா புதுசா இருக்கு, பழசா இருந்தாலும் பார்ப்பான், புதுசா இருந்தாலும் பார்ப்பான் இல்லையா. ஆமா, அதை கொஞ்சம் ஊண்டி பார்த்து அது சரிதானா அந்த காசு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா அந்த காசை எடுத்துக்கிட்டு இவன் சாமான் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாரியாயி போச்சு. அதனாலதான் திருஞான சம்பந்தருடைய மடத்துல சாப்பாடு போடுவதற்கு கொஞ்சம் காலம் தாழ்த்து விட்டது. திருநாவுக்கரசர் மடத்துல சரியா மரியா உச்சி வேலையில சோறு போட்டுட்டான் இல்லையா. அப்பதான் திருஞான சம்பந்தர் என்ன நினைக்கிறார், சாமியிட்ட போய் கேட்கிறார், எனக்கு இந்த மாதிரி வாசியான காசு எனக்கு வேண்டாம், இந்த பழைய காசே எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார். கேட்கறது பாட்டா வருகிறது. ஒரு காலத்துல வசனங்கள் கூட ராகமாகத்தான் கையாண்டார்கள் நாடகக்காரர்கள். கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க, சாதாதி ராஜன் வந்தாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜன் வருவான் பழைய காலத்து நாடகத்துல இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், அந்த விருத்தத்தையே அதாவது வசன நட சொல்லையே ராகத்துல அவன் சொல்லிட்டு வர்றான்னு அர்த்தம். அப்படித்தான் இருந்தது நம்ம நாட்டுல. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்து கதா காலட்சேபத்துல வந்து அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க, வசனத்தையே ராகத்துல ஆரம்பிச்சுடுறது. அந்த மாதிரி சாமி என்ன பண்றார், அத பண்ணோட பாடி பாடுறார். ஒரு பதிகம் இருக்கிறது, நல்ல வாசி தீரவே. ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு, இதுவரைக்கும் வாசினா வட்டம் அப்படின்னு தான் பொருள் பண்ணிட்டாங்க. இதுவரையிலும் 2000 வரணியும் அப்படித்தான் பொருள் பண்ணிட்டாங்க. 2009 இந்த வரதா முத்தியப்பன் தெருவில் நினைக்கிறேன் ஒருத்தர், புலவர் ஆறுமுகம்னு ஒருத்தர், ஒரு புத்தகமே போட்டு விட்டார். இதுக்காக வாசி என்பது வட்டம் மாத்திரம் அல்ல, புதுமை என்பதுதான் அதற்கு ஒரு பொருள் உண்டு அப்படின்னு எழுதிட்டார். புதுமை என்னமோ எழுதியிருக்கார், நிறைய வருகிறது. இலக்கண சுத்தமாக அந்த ஆராய்ச்சியை பண்ணிவிட்டார் அவர் இல்லையா. ஆமா என்பதை நாம நினைவுல கொள்ளணும். வாசி தீரவே காத்து நல்குமே, நல்ல ரீ காட்டி தீரவே காத்து நல்குவி மாசில் மிடலையே ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகுள் மிடலையீர் கரைகுள் காசினை முறைமை நல்குமே. இந்த பாட்டுல கூட இந்த பழைய கரையான காசையே எனக்கு கொடுன்னு கேட்கிறாருன்னுதான் நான் நினைக்கிறேன். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு இப்ப நினைவுக்கு வரல எனக்கு. ஆக இந்த பழங்காசு தான் எனக்கு தேவை. இந்த புது காசு வந்ததுதான் இந்த தகராறு. இப்பவும் கூட டிவியில இந்த 500 ரூபாய் நோட்டை போட்டு காட்டுறான் பாத்தீங்களா, இன்னது இருக்கும். இப்படி இருந்தால் இந்த நோட்டு சரியான நோட்டு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் போட்டு காட்டுறான் இல்லையா. அப்ப தகராறு இருக்குன்னு தானே அர்த்தம் அல்லவா? ஆமா. அது சாமி கூட என்ன சொல்றாரு, அந்த கரைகோள் காசினைத்தான் கேட்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரைகொள் காசினை முறைமை நல்குமே வாசி தீரவே காசு நல்குவீர் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசு விடலீர் எதலில்லையே இறைவராயி காலத்தில் பஞ்சமான காலத்தில் அடியார்கள் எல்லாருக்கும் சோறு போடுவதற்கு ஆண்டவர்கிட்ட காசு வாங்கி போட்டார் என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. இது பொது தொண்டு அல்லவா? ஆக நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் இந்த பொது தொண்டில் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம். அடுத்தது இந்த ஒன்றாம் திருமுறையிலேயே இன்னொரு திருப்பதியை நாம எண்ணி பார்த்தோம். நன்றுடையானை தீயவில்லானை நரை வள்ளேறு ஒன்றுடையானே உமை ஒரு பாகம் உடையானே நன்றுடையானே தீயதில்லானே நரை வெள்ளேறு ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருமே என் உள்ளம் குளிருமே என் உள்ளம் குளிர்மே. நன்மையையும் உடையவன், நன்மையை உடையவன், தீமை இல்லாதவன். ஒரு ரிஷபத்தில மேல் அவன் ஏறி வருவான். அவனை கூறும் பொழுது, அவனை பாடும் பொழுது என்னுடைய உள்ளமும் குளிர்கிறது. இப்ப கூட நாம யாராவது தப்பு பண்ணிவிட்டா, டேய் என் வயது எரிதுரா, என் வயது எரிதுரா அப்படின்னு சொல்லி போடுமா இல்லையா? இல்லையா? இப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு பெரிய தவறு அவன் பண்ணிவிடலான்னு அர்த்தம். ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ என்பது வள்ளற் பெருமானுடைய வாக்கு. ஆமா, நான் சில இடங்களுக்கு, சில ஊருக்கு போகும்போது சில பெரிய வீடுகள் குட்டி சுவரா இருக்கும். என்ன அர்த்தம்? நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு வாழ்ந்தவன் இந்த வீடு ஏன் குட்டி சுவரா போச்சுன்னு சொன்னா, அந்த வீட்டில இருந்தவன் அவ்வளவு பெரிய தவறு பண்ணி இருக்கிறான்னு அர்த்தம். எவனோ ஒருத்தன் வயறு எரிஞ்சு உங்க வீடு குட்டி சுவரா போகும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைப்பை நான் சொல்லுகிறேன். அதான் சாமி சொன்னார், ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ அப்படின்னு. ஆமா, ஆக என்னுடைய உள்ளம் குளிருகிறது அப்படின்னு சொன்னார். சரி, இந்த அற்புதமான திருப்பதியம் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற தாய்மான ஈசனை பாடப்பட்டது. அங்க இருக்கிற ஈசனுக்கு பேர் தாய்மானவன் பேர். ஏன் அவனுக்கு அந்த பேர் வந்தது? சுருக்கமா ஒரு சின்ன வரலாறு. அந்த ஊர்ல ஒரு செட்டி பொண்ணு இருந்தா, அவளுக்கு தலைப்பிரசவம். தலைப்பிரசவம்னு சொன்னா பெண்கள் நிச்சயமாக தாய் வீட்டுக்குத்தான் போக நினைப்பாள். போகிறது தான் ரைட்டு கூட, அது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமா. அப்ப காவேரி, திருச்சிராப்பள்ளியில காவேரி உங்களுக்கு நல்ல பெரிய காவேரி என்பது உங்களுக்கு தெரியும். மாயூரத்தில் சின்னது, தஞ்சாவூர் திருவேரியில திருச்சியில பெருசு. ஆறு நிறைய தண்ணி போகிறது. ஸ்ரீரங்கத்துல அவளுக்கு தாய் வீடு, இவளுக்கு தாய் வீட்டுக்கு போக முடியல. தாய் வீட்டுக்கு போக முடியல, தாய்க்கு சொல்லிவிட்டா, வர்றேன்னு அவளும் சொல்லிவிட்டா, மழை பெஞ்சு தண்ணி நிறைய வந்து விட்டது. இவளும் அங்க போக முடியல, அவளும் இங்க வர முடியல. இந்த நிலை, இவளுக்கு பிரசவ நேரம். ஐயோ அம்மா வல்லியே, அம்மா வல்லியே, அம்மா வல்லியே அப்படின்னு சொல்லிட்டு, சிறப்புறம் ஈசனே, சிறப்புறம் என்றுதான், திரு சிறப்புறம் என்றுதான் அதற்கு பெயர் இல்லையா? சிறப்புறம் ஈசனே, ஈசனே கூப்பிட்டா. அவன் தாயா வந்துட்டான். அவன் தாயா வந்து இவளுக்கு பிரசவம் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்துட்டு, இத வெளியே போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே போயிட்டான். இந்த உண்மையான தாய் வந்துட்டா, பிரசவம் ஆயிட்டுதா அப்படின்னு கேட்டா. என்னமா அப்படி கேட்கிற, நீ தானே பிரசவம் பார்த்த, நான் வரலையேன்ட்ட. அந்த வந்த ஈசன் தாயாக மருந்து கொடுத்தான் பாருங்க, அந்த மருந்தை போல இப்பவும் அந்த திருச்சிராப்பள்ளி ஈசன் கோயில்ல செய்து வைத்திருக்கிறார்கள். போகிறவர்களுக்கு கொடுக்கிறார்கள். நான் போகும்போதெல்லாம் ரெண்டு உருண்டை வாங்குவேன். அதுல எப்பாவது போனா போய் வாங்கி நீங்க சாப்பிடுவோம், பெண்களுக்கு கொடுத்தா நல்லது என்றும் சொல்லுவார்கள். அதனாலதான் அவருக்கு தாய்மான ஈசன் பேரு. இதைய நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த நன்றுடையானை பதிகத்தை படித்தால் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும், டாக்டரை கூப்பிட வேண்டிய தேவையில்லை என்று அனுபவத்தில் சொல்லுகிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் பொண்ணு கொடுத்துட்டாரு. இவர் இங்கிருந்து தலைப்பிரசவத்துக்கு அங்க போயிட்டாரு, அவரும் ஒரு மனைவியும். நான் சொன்னேன், நன்றுடைய ஆலய சேவாரம் எடுத்துக்கிட்டு போங்க ஏன்னு சொன்னேன். இவருக்கு பிளேனுக்கு போற வேலையில புத்தகத்தை இங்க வச்சுட்டு போயிட்டாரு. அங்க போய் லெட்டர் எழுதினார் எனக்கு. நான் இந்த திருச்சிராப்பள்ளி நன்றுடைய ஆலய சேவார பத்து பத்து பதினோரு பாட்டையும் எழுதி பிளேன்ல அனுப்பிச்சவர்கள். அதை படித்தார், சுகப்பிரசவம். அது மாத்திரம் இல்ல, இப்ப என்னுடைய நண்பர் சிந்தாதிரிப்பேட்டையில ஒருத்தர், அவருடைய பெண்ணுக்கு தலைப்பிரசவம். நன்றுடையானை தேவாரம் படின்னு சொன்ன சுகப்பிரசவம். கிறிஸ்தி அன்னைக்கே பண்ணா போன கிறிஸ்தி அன்னைக்கு இல்லையா? ஆமா ஆமா. நான் ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கு சொன்ன, அனாவசியமா ஒரு பெண்ணை போட்டு அறுக்க வேண்டாமே இல்லையா? ஆமா, கட்டி உடம்புல பட்டுதுன்னாலே அதனுடைய பின்விளைவுகள் தான் நிறைய வரும். சில மருந்துகள் சாப்பிட்டா பின்விளைவு வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதனால அது வேண்டாமே. இந்த தேவார தவறு பத்து தர சாமி கிட்ட படிச்சு விடலாமே, என்ன தவறு இல்லையா? கையில வெண்ணையை வைத்துக் கொண்டு நாம ஏன் அழணும் நெய்க்கு அல்லவா? இது எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணுக்கு முன்ன இருந்தவர் இப்ப காட்டிவிட்டேன். இதே மாதிரி எத்தனையோ பேர் இந்த அற்புதமான திருப்பதிகம் அந்த நல்ல திருவருளை நமக்கு கொடுக்கிறது. இப்பவும் இப்ப சங்கரன் ஒருத்தர் காமிச்ச பாருங்க. ஆமா, நான் அவர் வீட்டுக்கு போயிருந்த போது சொன்னேன், ஏய்யா திருச்சிராப்பள்ளி தேவாரம் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் அப்பர் தேவாரம் படிக்கிறேன்னு. வச்சுக்கோ வாங்க, என்ன ரெண்டு பேரும் ரெண்டு பேத்துக்கு இந்த தேவாரத்தை பாதியே சுகப்பிரசம்னு அவர் சொல்லிட்டார், அனுபவத்துல சொல்றார். ஆமா, அதனால நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்காவது உங்களுக்கு வீட்டிலே உங்க வீட்டுலயோ அல்லது வேற ஒரு வீட்டுக்கோ நீங்க போகும்போது அந்த பெண்ணு முழுகாம இருந்தா இந்த தேவாரத்தை படிங்க, டாக்டரை கூப்பிட வேண்டாம், சுகப்பிரசவம் ஆகும் என்று நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு தர்மம். வாரியார் சொல்லுவார், ஞான ஞானதானம் பரிது இல்லையா? ஆமா. அதனால இந்த அற்புதமான திருப்பதிகம் இந்த ஒன்றாம் திருமுறையில இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம். அடுத்தது இன்னொரு திருப்பதியும் நம்ம பார்த்தோம். இப்ப ஒன்னாம் திருமுறையில வந்து 4000 சில்லற பாடல் இருக்கிறது, 310 பதிகமோ என்னமோ இருக்கிறது அல்லவா? ஆமா, 1000 பாடல்களாத்தான் பாடி வச்சிருக்கிறாங்க. நாம தான் பாக்குறது இல்லையே தவிர அவர்கள் இன்னும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? ஆமா, அவ்வீணைக்கு வீணை திருச்செங்கோட்டுக்கு போனார். தேவாரத்தில் திருச்செங்கோடு என்று வராது, திரு கொடிமாட செங்குன்றூர் என்று வரும். திருச்செங்கோடுன்னா என்ன அர்த்தம்? கோடுன்னா கொம்பு பாம்பு என்று பொருள். கொம்பு அதாவது குச்சி, பாம்பு என்று ஒரு பொருள். சேப்பு பாம்பு வழிபட்ட தலம், பாம்புல சேப்பு கருப்பு கட்டுவிரிய கொம்பேரி மூக்க நல்ல பாம்பு, இப்படி பரதனுக்கு உண்டல்லவா, பச்சை பாம்பு கண்குத்தி பாம்பு இப்படி எல்லாம் உண்டு. ஆமா, இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. காரணம் என்ன? அதெல்லாம் வாழக்கூடிய இடத்துல மனிதன் போய் வீடு கட்டிட்டு வாழ ஆரம்பிச்சான். ஆமா, காட்டு பகுதியே இல்ல. இப்ப நான் வீட்டுல நான் என் வீடு வாங்கியிருந்த போது குந்தத்தூர்ல நல்ல பாம்பு சர்வசாதாரணமா என் கொல்லையில ஓடும் நான் பார்த்திருக்கிறேன். இப்ப ஒண்ணு கூட கிடையாது. காரணம் என்ன? அந்த பகுதி பூரா வீடு கட்டிவிட்டான். அது வாழ்ந்த இடத்துல இவன் வாழ ஆரம்பிச்சான். அதுக்கு இந்த புத்தி இவனுக்கு இருக்கு. சரி, நம்ம என்னணும்? ஆமா, நல்ல பாம்பு கண்டா எப்படி பயப்பட வேணுமோ அந்த மாதிரி பயப்பட வேண்டியிருக்கு இந்த மனுஷன் எங்களை கண்டு. ஆமா, ரெண்டு நாளைக்கு முந்தி பஸ்ல போனேன், ஒருத்தர் குடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவன் பார்க்கிற பார்வை சும்மா சாதாரணமா அடிச்சு விடுவான் போல. நான் பயம் கண்டு போய் எந்திரிச்சு போயிட்டான். அடிச்சுட்டான் திரும்பி வராதே. இன்னைக்கு மனிதனுடைய புத்தி அப்படி இருக்கிறது என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். ஆக திருச்செங்கோடுன்னு இருக்கு பேர். அந்த ஊருக்கு சாமி போனார். பனிக்காலம், இந்த பனிக்காலம் வந்தாலே பெரியவர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாருக்கும் தொந்தரவு தான் நிச்சயமா. அதத்தான் ஒருத்தன் சொன்னா பனிக்காலம் நன்று அப்படின்னு எழுதி வச்சான். பனிக்காலம் தவறுன்னு சொல்லிவிட்டு பனிக்காலம் நன்று எழுதி வச்சான் பாருங்க. அதை பிரிக்க சொன்னான், பனிக்கு ஆலம் நன்றுன்னா. ஆலம் என்பது விஷம் இல்லையா, இந்த பனிக்கு ஆலம் நன்றுதுன்னா. ஆலம் என்பது விஷம், நன்றது இல்லை நல்லதுன்னு சொல்லிவிட்டான் இல்லையா. அங்க போனார். இந்த பனியினால அடியார்களுக்கும் ஜனங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருந்தது. சாமி பார்த்தார், திருநீல கண்டம் திருநீல கண்டம்னு ஒரு திருப்பதியம் பண்ணார். பத்து பாட்டிலையும் திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் என்றே வரும். என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல இந்த உலகத்தை எல்லாம் அழிக்க வந்த ஆலகால விஷத்தை தான் உண்டு கண்டத்திலே நிறுத்தி உலகத்தை காப்பாற்றினான் என்று பொருள். அதனாலதான் நீலகண்டம்னு பேர். அதனாலதான் 63 நாயன்மார்களை முதலாக வைத்து எண்ணப்படுகிற திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால திருநீலகண்ட குயவனார் என்று அவருக்கு பேர். 63 நாயன்மார்களில் சுந்தரருக்கு முதல்ல நினைப்பு வந்தது இவரைத்தான். தில்லைவாழ் அந்தணர்கள் அது வேறு, அது ஆண்டவன் சொல்லிவிட்டான். தில்லைவாழ் அந்தனதும் அடியாருக்கும் அடியேன் என்ற சொல் ஆண்டவன் சொல்லிவிட்டான். சுந்தரர் சொன்னதுதான் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று சொன்னது அல்லவா? ஆமா. இத மாணிக்கவாசகர் கேட்கிறார், அந்த ஊமப் பெண்ண அந்த ஆலகால விஷத்தை அவன் சாப்பிடாமல் போயிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்ற, ஐயோ ஆலகால விஷத்தை அவன் சிவன் உண்ணாமல் போயிருப்பானே ஆனால் பிரம்ம விஷ்ணுக்களே போயிருப்பார்கள், பிரம்ம விஷ்ணுக்களே அழிந்து போடுவார்கள், தேவர்கள்லாம் அழிந்து போடுவார்கள் சொன்ன அப்புறம் தர்மபுர சாமனாவும் எங்க போய் சேருவான் அல்லவா? அத திருவாசகம் சொல்லுகிறது. கோலாலமாகி குறை கடல்வாய் அன்று எழுந்த ஆலாலம்தான் அவன் சதுர்தான் என்ன. சதுர் என்பது கட்டிக்காரணம். கோலாலமாகி குறை கடல்வாய் அன்று எழுந்த ஆலாலமுண்டான் அவன் சதுர்தானே நேடி அப்படின்னு கேட்டார் ஊமப் பெண்ண. யாரு? மாணிக்கவாசகம். அந்த பொண்ணு சொல்ற பதில், ஆலாலம் உண்டினனேன், அந்த ஆலகால விஷத்தை இவன் சாப்பிடாமல் போயிருப்பானே ஆனால் ஆலாலம் உண்டினனேன் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் கான் சாடலோ. இதையே தான் சிறியான் சம்பந்தர் என்ன சொல்றார், பெண்தான் பெண்தான் பாகமாக பிறச்சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையார் கூப்பவே உண்டான் நஞ்சை நஞ்சை உண்டான். ஏ உலகம் உய்யவே உலகம் இருக்கட்டும் என்பதற்காக அவன் நஞ்சை உண்டான் திருநாள் சம்பந்தன் சொல்றார். இதைத்தான் சுவாமி என்ன பண்ணினார், இந்த நீலகண்டம் விஷத்தை சாப்பிட்டு தானே இந்த உலகத்தை நீ காப்பாற்றினாய், இன்னைக்கு இந்த ஜனங்கள்லாம் பனியினால கட்டப்படுகிறார்களே என்று சொல்லி நீலகண்டம் நீலகண்டம் வந்து நீலகண்ட திருப்பதிகம் என்றே அந்த புத்தகத்தில் இருக்கும். நீங்க திருப்பி பார்த்தா தெரியும், நீலகண்ட திருப்பதிகம் என்றே அதற்கு பெயர். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாராதிருப்பதும் உந்தமக்கு உணமன்றே கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றதும் நாமடியோ செய்தினை வந்து எம்மை திண்ட பெற திருநீல கண்டம் என்பது பாட்டு. எம்மை என்று சொன்னதுனால என்ன அர்த்தம்? அது இலக்கணப்படி பன்மை. என்னைன்னு சொன்னா ஒருமை, எம்மைன்னு சொன்னால எல்லோரையும் இந்த தீவினை வந்து திண்ட பெறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சாமி பாடுறார். இதுதான் பொது தொண்டு. இவருக்கு என்னய்யா போனார்னா ஏதோ ரெண்டு சங்கராசிவான ரெண்டு தேவாரத்தை பாட்டு போக வேண்டியதானே, யார் கஷ்டப்பட்டா இவருக்கு என்ன? இந்த திருப்பதியம் பூரா நீலகண்டம் நீலகண்டம் என்றே முடிகிறது. காவினை இட்டும் குழம்பல தொட்டும் கனிமலத்தால் ஏவினையால் எயில் மூன்றிலிருந்து இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போட்டதும் நாமடியோ தீவினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். அந்த பதியத்தின் இரண்டாவது பாட்டு. பத்து பாட்டும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று வருகிறது. பத்து பாட்டு எனக்கு பாடம் சொல்லுவேன், நேரம் போய்விடும் என்பதற்காக விட்டுவிட்டேன். இன்னும் ஒரு பாட்டு சொல்லிவிடுறேன். முனைச்சடம் மூழ்கிய போகங்களும் மற்றியவையும் எல்லாம் விளைச்சலை ஆவணும் கொண்டமையாண்ட விரிசடையில் இளைச்சலை தூலமும் தண்டும். அங்க சாமி தண்டு வச்சுட்டு இருக்கிறார் கையில திருச்செங்கோட்ல. இது பார்த்தா தெரியும் இப்படி வச்சுட்டு இருக்கும் இல்லையா? தண்டு அதாவது தண்டபாணின்னு இவன் அவனுக்கு பேரு. அப்பா வச்சுக்கிட்டு இவனும் வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேற ஒண்ணும் இல்லை.